السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ہر انسان جو دنیا میں آتا ہے اس کا ایک موت کا دن بھی مقرر ہے.
ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகில் வரும்போது அவன் மரணம் அடைகின்ற ஒரு நாளும் நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னும் சொல்வதென்றால் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அழிவு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மனிதனை பொறுத்தவரை இந்த தற்காலிக உலக வாழ்க்கை முடியும் போது பிறகு எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் ஆரம்பமாகிவிடும் என்ற நற்செய்தியும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். எவர்கள் அல்லாவின் திருப்திக்கேற்ப இந்த உலகில் செயல்படுவார்களோ, அல்லாவின் திருப்திக்கு எல்லா பொருள்களை விடவும் முன்னுரிமை வழங்குகின்றார்களோ, அவர்கள் அந்த நிரந்தரமான மறு உலக வாழ்வில் அல்லாவின் அருட்கொடைகளுக்கு வாரிசாகி விடுவர். அல்லாவின் மன்னிப்பும் கருணையும் அப்படிப்பட்டவர்களுக்கு தனது அருகிலுள்ள இடத்தை வழங்கும். ஏனென்றால் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தனர். அவர்கள் தமது வாழ்க்கையை குறிக்கோளுள்ள வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்தனர். அல்லாஹு தாலா தனது அடியார்களுக்காக நிர்ணயித்திருந்த அந்த நோக்கத்தை அடைவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாவின் கருணை மற்றும் மன்னிப்பின் விரிவான நிலையானது ஒரு மனிதனின் சிறிதிலும் சிறிதாக இருக்கக்கூடிய நன்மையின் காரணமாக கூட அவனை தனது போர்வையில் போர்த்தி விடுகின்றது என்பது சரிதான். அப்படிப்பட்ட மனிதன் தொடர்ச்சியாக இறைவனது திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்யாமல் இருந்தாலும் சரியே. ஆனால் எந்த மக்கள் அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சிகளை செய்வதையே தனது அன்றாட அலுவல்களில் ஒன்றாக ஆக்கிக் கொள்கின்றனரோ, அல்லாவிற்குள்ள உரிமைகளையும் அடியார்களுக்குள்ள உரிமைகளையும் செலுத்துவதற்காக எல்லா சமயத்திலும் தங்களுக்குள்ள ஆற்றல்களுக்கு ஏற்ப முயற்சி செய்வதில் ஈடுபடுகின்றனரோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கண்ணியத்தை உயர்த்துவதும் அதை பரப்போதுமே அவர்களது குறிக்கோளாக இருக்குமோ, எவர்களது உயர்வான நல்லொழுக்கம் தொடர்பாகவும் ஒவ்வொரு சிறியவரும் பெரியவரும் தமது நாவால் புகழ்ந்து கூறுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களை பற்றி இறைவனும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிப்பட்ட மக்கள் சொர்க்கம் செல்வது வாஜிபாகி விடுகின்றது என்று கூறியுள்ளார்கள். அல்லது மார்க்கத்திற்காக தங்களது உயிரை காணிக்கையாக வழங்கி சஹாதத்தின் உயர் தகுதியை பெற்றவர்கள் பற்றியும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் நற்செய்தி கூறியுள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மக்கள் இந்த உலகை விட்டு சென்று விட்டனர் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தற்காலிக தங்குமிடத்தை விட்டும் பிரிந்து அவர்கள் சென்று விட்டனர். உலகின் பார்வையில் இவர்கள் இறந்து விட்டனர் அல்லது கொல்லப்பட்டு விட்டனர். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுவிட்டனர். எனவே இப்படிப்பட்ட மக்களை மரணித்தவர்கள் என்று கூறாதீர்கள். அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்வது அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களது வாழ்க்கைக்கான வழிவகைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட மக்கள் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றனர். அவனது பெயரின் கண்ணியத்தை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றனர். எந்த ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தியாகங்களை அவர்கள் செய்கின்றனர். எங்கு அவர்கள் தங்களது நிரந்தரமான வாழ்க்கைக்கான ஏற்பாட்டை செய்கின்றனரோ அங்கு தனது ஜமாத்திற்கும் தனது மார்க்க சகோதரர்களுக்கும் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கைக்கான வழிமுறைகளையும் கற்றுத்தருபவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். இன்று நாம் பார்க்கின்றோம், முகம்மதிய மசீஹை ஏற்றுக்கொண்ட ஜமாத்தில் உள்ள நபர்கள் அல்லது அவர்களில் ஒரு பிரிவினர் ஒருபுறம் மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் நிரந்தர மனப்பான்மையுடன் ஈடுபடுவதில் அந்த செயலில் தங்களது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் கழிப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். மேலும் இதற்காக தங்களது வாழ்வின் இறுதி நொடிகள் வரை போராடுகின்றனர். இதற்காக தங்களது உயிரை அர்ப்பணிக்கின்றனர். அல்லது இப்படிப்பட்ட மக்களும் உள்ளனர், அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏன் ஏற்றுக்கொண்டனர் என்ற குற்றத்திற்காக கொடுமைக்காரர்களின் கொடுமைக்கு இலக்காகி இறைவன் முன்னால் ஷஹாதத்தின் உயர்தகுதியை பெற்ற நிலையில் ஆஜராகி விடுகின்றனர். இன்று நான் இப்படிப்பட்ட இரு நபர்களை பற்றி கூறுவேன். ஒருவர் ஜமாத்தின் தொண்டராவார், மற்றவர் ஷஹீதானவர் ஆவார். ஒருவர் தமது சிறுவயதிலிருந்து தமது மரணம் வரை முகம்மதிய மசீஹின் ராணுவத்தில் இணைந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை உலகிற்கு எட்ட வைத்தார். அந்த தூது செய்தியை பரப்புவது நிறைவடைவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவன் வழங்கி இருந்த வாக்குறுதிக்கேற்ப அவர்களது உண்மை பேரன்பரான வாக்களிக்கப்பட்ட மசீஹை அவன் இவ்வுலகில் அனுப்பி வைத்தான். இந்த தூய அர்ப்பணிக்கும் மனப்பாங்கு கொண்ட ஜமாத்தின் தொண்டரின் பெயர் ஹாபிஸ் ஜிப்ரேயில் சயீத் ஆகும். ஹஜ்ரத் மசீஹை மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிரச்சாரத்தை முழுமைப்படுத்துவதற்காக தனது வாழ்க்கையின் இறுதி நொடிகள் வரை தனது எல்லாவிதமான தகுதிகளுடன் அவர் பணியாற்றி வந்தார். ஒரு உணர்வுடனும் உத்வேகத்துடனும் அவர் பணியாற்றி வந்தார். நிச்சயமாக ஜமாத்தின் ஒரு உண்மையான தொண்டராகவும் ஜமாத்திற்காக உண்மையிலேயே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவரை போன்று தனது அர்ப்பணித்தலின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றியுள்ளார். அந்த ஜமாத்தின் தொண்டர் காதியானிலிருந்தும் ரபுவாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கானா நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார். அங்கு ஒருவேளை கல்வி கற்பதற்கான சரியான வசதி கூட இருக்கவில்லை என்றே கூற வேண்டும். ஆனால் அல்லாஹுத்தாலா அவரை தனது தந்தையாரின் நல்ல ஆசைகள் மற்றும் துவாக்கள் காரணமாக தனது மகத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய முழுமையான நிறைவான வேதத்தின் ஹாஃபிதாக ஆக்கிவிட்டான். முழுமையாக அந்த வேதத்தை மரணம் செய்வதற்கான தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. குர்ஆனை மரணம் செய்த பெருமையை மட்டும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை, மாறாக மார்க்கத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்பவரது அணியில் அவரை நிற்க வைத்து திருக்குர்ஆனின் மகத்தான போதனைகளை தமது சமுதாய மக்களுக்கும் பிற சமுதாய மக்களுக்கும் எட்ட வைக்கின்ற பணியை செய்வதற்கான வாய்ப்பையும் தனது அருளால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இவ்வாறு கானாவை சார்ந்த இந்த பற்றுள்ள தூய மனிதர் காலத்தின் கலீஃபாக்களின் சிறப்பான உதவியாளராக இருந்து அஹமதியா ஜமாத் கானாவிற்கு பல பெருமைகளையும் சேர்த்துள்ளார். ஹாபிஸ் ஜிப்ரேயில் சயீத் சாஹிப் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கானாவில் வஃபாத்தாகியுள்ளார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர்களை பற்றி மேலும் சில விவரங்களை நான் கூறுகின்றேன். மதிப்பிற்குரிய ஹாபிஸ் அஹமது ஜிப்ரேயில் சயீத் சாஹிப் கானாவில் ஜமாத்தின் முபல்லிக்காகவும் இருந்தார்கள். கானா ஜமாத்தின் துணை அமீராகவும் இருந்தார்கள். 2012 நவம்பர் மாதம் 9 அருளுக்குரிய ஜும்மா நாளன்று அக்ராவில் உள்ள கேக்யோ மருத்துவமனையில் ஒரு மாதம் வரை நோய்வாய்ப்பட்டிருந்த பிறகு இவர் வஃபாத்தானார். அந்த நாளில் நான் அவருக்காக துவா செய்யுமாறு அறிவிப்பு செய்திருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அல்லாவின் முன்பாக ஆஜராகி இருந்தார். நீண்ட காலமாக அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். இவரது உடல்நிலை தொடர்பாக கானாவின் டாக்டர்களின் அறிக்கை இங்கு லண்டனிலும் அமெரிக்காவிலும் உள்ள டாக்டர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்குள்ள டாக்டர்களுக்கு என்ன நோய் அவருக்கு வந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த டாக்டர்களின் ஆலோசனைக்கேற்ப மேலும் பல டெஸ்டுகள் எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இவ்வாறே சிகிச்சைக்காக வெளிநாட்டிற்கு, அதாவது லண்டன் அல்லது அமெரிக்காவிற்கு அவரை அனுப்புவது தொடர்பாகவும் சிந்தித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இறைவனது விதி மிகைத்து நின்றது. இவ்வாறு அவரது வஃபாத் நிகழ்ந்துவிட்டது. மதிப்புக்குரிய ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் 1954 பிப்ரவரி மாதம் 2 பிறந்தார்கள். அவர்களது தந்தையாரான சோவோ ஜிப்ரேல் சயீத் சாஹிப் கானாவின் முபல்லிக்காக இருந்தார். அவர்கள் அங்கேயே மிஷனரிஸ் மூலமாக முபல்லிகிற்கான பயிற்சியை பெற்று செயல்களத்தில் பணியாற்றினார். மேலும் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற முபல்லிக்காக திகழ்ந்தார். ஹாஃபிஸ் அகமது ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் 1970 திருக்குரானை மரணம் செய்வதற்காக ரப்வா சென்றார்கள். மத்ரசத்துல் ஹிஃப்ஸில் சேர்ந்தார். அவர்கள் இறைவனவர்களால் கானாவின் முதல் திருக்குரான் ஹாஃபிஸ் ஆவார்கள். அவர்களுக்கு இந்த பெருமையும் கிடைத்துள்ளது. அதாவது ஹத் 3 ஹலிஃபத்துல் மசி அவர்கள் கைகளை பிடித்து பலம் பார்க்கும் போட்டியில் இவருடன் போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவர் திருக்குரானை மரணம் செய்த பிறகு கானாவிற்கு வந்தார்கள். சில மாதங்களுக்கு பிறகு ஜாமியாவில் படிப்பதற்காக மீண்டும் திரும்பி சென்று விட்டார்கள். ஜாமியா அகமதியாவில் சேர்ந்தார்கள். 1982 ஷாஹித் டிகிரியை பெற்றார்கள். அத்துடன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் ஃபாசில் அரபிக்கிற்கான தேர்வை எழுதி அதிலும் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் ஷாஹித் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று கானா வந்த சமயத்தில் 1982 செப்டம்பர் மாதம் 15 அவர்கள் கானாவில் உள்ள ஒரு நகரமான டச்சி மானில் பணியமர்த்தப்பட்டார்கள். அங்கு அந்த ரீஜனின், அதாவது கோங்ஹாஃப் ரீஜனுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்றார்கள். 4 கழிந்த பிறகு அவர் ஃபிஜி தீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு லேபேசாவில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். ஃபிஜியிலிருந்து 1987 ஆகஸ்ட் மாதம் அவர்கள் துவாலுவிற்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் முறையாக துவாலுவின் முதல் முபல்லிக்காக நியமிக்கப்பட்டார்கள். துவாலுவில் இருந்த சமயத்தில் தென் பசிபிக்கில் உள்ள 3 மார்ஷல் ஐலாண்ட், சோலமன் ஐலாண்ட், மைக்ரோனேசியா ஆகியவற்றில் அகமதியத்தை அவர்கள் வேரூன்றும்படி செய்தார்கள். அங்கு ஜமாத்துகளை நிறுவினார்கள். உலகில் உள்ள 3 அகமதியத்தின் செடி அவர்களால் நடப்பட்டது என்ற பெருமையையும் அவர்கள் பெற்றுள்ளார்கள். துவாலுவில் இருந்த சமயத்தில் 1991 பக்கத்து நாடான கீரிபாத்திற்கு அவர்கள் சென்றார்கள். மிக நீண்ட காலம் அவர்கள் இங்கும் தங்கியிருந்தார்கள். இவ்வகையில் கீரிபாத்தி என்ற நாட்டின் முதல் முபல்லிக்காகவும் அவர்கள் திகழ்கின்றார்கள். 8 வரை தென் பசிபிக்கில் உள்ள தீவுகளில் தப்லீக் தொண்டுகளை செய்த பிறகு 1994 அவர்கள் கானாவிற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் கானாவிற்கு திரும்பி வந்த பிறகு அவர்களது 4 ஹலிஃபத்துல் மசி அவர்களை தப்லீகிற்காக கானா அஹமதியா ஜமாத்தின் துணை அமீராக நியமனம் செய்தார்கள். மரணமடையும் வரை அவர்கள் இதே கடமையை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றி வந்தார்கள். அவர்களது கண்காணிப்பின் கீழ் கானாவில் நியமிக்கப்பட்டுள்ள தர்பியத் மையங்கள், தப்லீக் மையங்கள் ஆகியவற்றில் கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மற்றும் புதிதாக பையஸ் செய்தவர்களின் தர்பியத்திற்காக பல கோர்ஸ்களும் நடத்தப்பட்டன. ஜமாத்தில் இணைகின்ற உள்ளூர் மொல்லிம்கள் அல்லது இமாமிற்கு ஓரளவு மார்க் அறிவு இருக்கத்தான் செய்தது. இதை தவிர இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள், அஹமதியா ஜமாத்தின் மரபுகள் தொடர்பாகவும் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ரிஃப்ரெஷர் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டன. இதையும் ஹாஃபிஸ் சாஹிப் அவர்களே கண்காணித்து வந்தார்கள். அவர்களது தலைமையில் பல வெற்றிகரமான தப்லீக் பணிகள் நடந்தன. இதன் விளைவாக ஜமாத்திற்கு எண்ணற்ற புதிய கனிகள் கிடைத்தன. புதிய ஜமாத்துகளும் நிறுவப்பட்டன. புதிய சர்க்கிள்களும் உருவாக்கப்பட்டன. மேலும் இந்த ஜமாத்துகளில் எண்ணற்ற பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. இது மட்டுமல்ல, மிக தொலைவில் உள்ள இடங்களில் எங்கு 1-2 பையத்திற்காக தொடர்புகளை ஏற்படுத்திய பிறகு ஒரு நீண்ட காலம் வரை ஜமாத்தின் உள்ளூர் தலைமையகத்துடன் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்ததோ அங்குள்ள மக்களை அகமதியல்லாத ஆலிம்களும் ஜமாத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்தவர்களும் அவர்களை தடுமாற்றம் அடையும்படி செய்த சமயத்தில் இம்மக்கள் அவர்களின் தாக்கத்திற்கு ஆளாகிவிட்டனர். மேலும் ஜமாத்துடன் தொடர்புகள் இல்லாமல் போனதால் அவர்கள் ஆக்டிவாகவும் இருக்கவில்லை. நான் இந்த மக்களை மீண்டும் நமது அருகில் கொண்டு வர வேண்டும் என்பதன் பக்கம் ஹாபிஸ் சாஹிப்பிற்கு வலியுறுத்தி கூறி அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள், மேலும் ஜமாத்துடன் அவர்களுக்கு வலுவான தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்று கூறிய சமயத்தில் இறைவனருளால் ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் இதற்காகவும் முழுமையான முயற்சிகளை செய்தார்கள். மேலும் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த இத்தகைய மக்களை ஜமாத் அமைப்புடன் அவர்கள் எந்த அளவு ஒன்றை செய்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்துடன் அவர்களுக்கு வலுவான தொடர்பு ஏற்பட்டது. அதில் அவர்கள் நிலைத்திருக்கின்றனர். தங்களது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் அவர்கள் வலுவடைந்து வருகின்றனர். ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் பசிபிக் தீவுகளில் குடிபெயர்ந்துள்ள மக்கள் சார்பாக அகமதியத் தொடர்பாக கேட்கப்படும் ஆட்சேபனை வடிவில் அமைந்துள்ள குறிப்பிட்ட கேள்விகளை கருத்தில் கொண்டவாறு அவர்களுக்கு தப்லீக் செய்வதற்காக ஒரு நூலையும் எழுதியுள்ளார்கள். இஸ்லாம் இன் தி ஐலண்ட்ஸ் ரிமூவிங் தி இம்பெடிமெண்ட்ஸ் என்பது இந்த நூலின் பெயராகும். கடந்த வருடம் 2011 ஆண்டில் UKயின் ஆண்டு மாநாட்டில் கிலாபத் அகமதியா ஜமாத்தின் தனித்துவம் வாய்ந்த சிறப்பம்சமாகும் என்ற தலைப்பில் ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் இங்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். கானா சென்ற பிறகு, அதாவது நீண்ட நாட்களாக பசிபிக் நாடுகளில் அவர்கள் இருந்த பிறகு, அங்கிருந்து திரும்பி வந்த பிறகும் கூட இந்த நாடுகளில் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதற்காக ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அங்கு இவர்களுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. இவர்கள் தப்லீக் செய்யும் முறையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. 2001 ஆண்டில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அவர்கள் இந்த தீவுகளிலும் நாடுகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். 2003 ஆண்டிலும் தென் பசிபிக்கில் உள்ள இந்த தீவுகளுக்கும் நாடுகளுக்கும் சுற்றுப்பயணத்திற்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 2001 ஆண்டில் அவர்கள் மேற்கொண்ட 1.5 மாத சுற்றுப்பயணத்தில் அப்போது அந்த நாடுகளில் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். அவற்றில் வெஸ்டர்ன் சோமோவா, டோங்கா, கிரிபாத், சோலமன் ஐலாண்ட்ஸ், ஓல் வாத்து மற்றும் துவாலு ஆகியவை அடங்கும். இங்கு ஜமாத்துகளை ஆர்கனைஸ் செய்து மேலும் பையத்துகளையும் பெற்றார்கள். சோலமன் ஐலாண்ட்ஸில் ஹாபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் மூலமாக 1988 ஆண்டில் அகமதியத்தின் செடி நாட்டப்பட்டது. சிறிது காலம் வேறு பணிகளில் ஈடுபட்டு மற்ற தீவுகளுக்கு சென்று விட்டதன் காரணமாக இங்கு அவர்களால் செல்ல முடியாமல் போனது. இது தொடர்பாக 1991 ஆண்டு இவர்களது 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி வைத்தார்கள். அதில், நான் இங்கு 2 வருடத்திற்கு பிறகு வந்துள்ளேன். 2 வருடங்களுக்கு முன்னால் நான் செய்த பணிகள் அனைத்துமே முழுவதுமாக முடிந்து போய்விட்டதை பார்க்கின்றேன். ஃபிஜி தீவிலிருந்தும் முஸ்லீம் லீகை சார்ந்த ஒரு பிசினஸ் மேன் இங்கு வந்தார். இங்குள்ள எல்லா நபர்களது உள்ளத்திலும் சந்தேகங்களை உருவாக்கிவிட்டு அவர்களை ஜமாத்தின் மீது வெறுப்படையும்படி அவர் செய்துவிட்டார். நான் எனது பணிகளும் சீர்கட்டு விட்டதை பார்த்து முற்றிலும் நடுங்கிவிட்டேன். ஹுதூர், இது என்னுடைய குற்றமாகும். நான் மிகுந்த பணியுடன் உங்களிடம் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மற்ற தீவுகளில் பணிகளில் ஈடுபட்டிருந்ததால் இங்கு என்னால் வர முடியாமல் போய்விட்டது. கடந்த வருடம் இங்கு வருவதாக புரோகிராம் இருந்தது. ஆனால் டிசம்பர் மாதம் வரை கிரிபாத்திலேயே இருக்க வேண்டும் என்ற கட்டளை எனக்கு கிடைத்தது. ஹுதூர், நான் மீண்டும் இந்த பணியை துவங்க வேண்டும். அல்லாஹ் எனது நோக்கத்தில் என்னை வெற்றி பெற வைப்பதற்கு துவா செய்யுங்கள். முஸ்லீம் லீகிற்கு குவைத்தின் உதவி கிடைக்கின்றது. அதாவது, முஸ்லீம்கள் பணம் கொடுத்து இவர்களை அங்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் இஸ்லாம் இவர்கள் மூலமாகத்தான் அங்கு எட்டியது. குவைத்தின் உதவி கிடைத்து வரும் முஸ்லீம் லீகை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று இவர்களது 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது வேதனையையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதற்கு பிறகு ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் ஒரு நொடி பொழுது கூட அமைதியாக அமரவில்லை. தான் இழந்துவிட்ட அனைத்தையுமே திரும்ப பெற வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை அவர் மேற்கொண்டார். பிறகு தொடர்ந்து 2 வருடங்கள் வரை இதற்காக உழைத்து வந்தார். இந்த பகுதியில் மீண்டும் அகமதியத்தின் செடியை நட்ட பிறகே அவரால் பெருமூச்சு விட முடிந்தது. இறைவன் அருளால் இங்கு ஒரு வலுவான ஜமாத் நிறுவப்பட்டுள்ளது. இங்கு அகமதிகளின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் இருக்கின்றது. அதில் வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே செல்கிறது. உயர் அதிகாரிகளை சந்தித்து ஜமாத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் பணியில் இருந்து ஜமாத்தின் செயற்குழுவை வடிவமைப்பது, அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஆகிய பணிகளையும் ஹாபிஸ் சாஹிப் அவர்களே செய்து வந்தார்கள். ஹாபிஸ் சாஹிப் அவர்கள் அதற்கு பிறகு தமது பல்வேறு சுற்றுப்பயணங்களின் போது ஜமாத்தை வலுப்பெற செய்வது, அதை உறுதியாக நிலைநிற்கும்படி செய்வது ஆகியவற்றில் முக்கியமாக பங்கு வகித்துள்ளார்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இங்கு ஜமாத் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு விட்டது. முறையாக பிரச்சார நிலையங்களும் இங்கு உள்ளது, பள்ளிவாசலும் இருக்கின்றது. சோலமன் ஐலாண்ட்ஸின் தலைவரான முபஷிர் மேட்ரின் ரசல் சாஹிப் அவர்கள் 2005 நான் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற சமயத்தில் அங்கு வந்து என்னை சந்தித்தார்கள். அப்போது அவர் நான் ஹாஃபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் மூலமாக 1994 அகமதியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறினார். பிறகு எங்களது இந்த நாட்டில் அகமதியத் வருவதற்கு முன்னால் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. இவ்வாறு அகமதியா ஜமாத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் முதல் முறையாக இஸ்லாம் நுழைந்தது. இந்த நட்பாக்கியம் ஹாஃபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்களது பங்கில் வந்தது என்று என்னிடம் கூறினார். தனது ஒரு பழைய ரிப்போர்ட்டில் ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள். 2001 செப்டம்பர் 9 ஃபிஜி தீவிற்கு வந்தேன். செப்டம்பர் 10 மார்ஷல் ஐலாண்ட்ஸிற்கு செல்வதற்காக புறப்பட்டு கரிபாஸில் 2 டிரான்சிட் என்ற வகையில் தங்கினேன். செப்டம்பர் 11 நான் டிரான்சிட்டில் இருக்கும் நிலையில் அமெரிக்காவில் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தகர்க்கப்படும் சம்பவம் நிகழ்ந்தது. மார்ஷல் ஐலாண்ட்ஸில் அமெரிக்காவில் மிக பெரும் ராணுவ தளம் இருந்ததால், மேலும் இந்த நாட்டில் தற்காப்பு அமைப்பு அமெரிக்காவின் கைகளில் இருந்ததால் இயல்பாகவே இப்போது நிலைமை எவ்வாறு இருக்குமோ என்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் 10 முன்பு வளைகுடா போர் நடந்த சமயத்தில் நான் இங்கு இருந்தேன். எனவே இந்த எளியவனுக்கு நன்றாக நினைவில் இருக்கின்றது. அப்போது மிகுந்த கஷ்டங்களை நான் சந்திக்க வேண்டியது வந்தது. அவர் எழுதுகின்றார், நான் அதிகமாக துவா செய்தேன், அதிகமாக சிந்தித்தேன். சிறிது காலம் வரை காத்திருக்கலாமா அல்லது திரும்பி சென்று விடலாமா என்று சிந்தித்தேன். நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. நீங்கள் தப்லீக் செய்வதற்கு மிகவும் தவறான ஒரு சமயத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். நீங்கள் உடனடியாக திரும்பி செல்வதுதான் சிறந்தது என்று எனக்கு ஆலோசனைகள் கூறப்பட்டன. கூறுகின்றார், அதற்கு பிறகு நான் அதிகமாக துவா செய்தேன். நான் ஹஜரத் கலிபத்துல் மசி அவர்களின் கட்டளை கேட்பை வந்துள்ளேன். இந்த நோக்கத்தை அடையாமல் நான் திரும்பி செல்ல விரும்பவில்லை. ஆனால் நிலைமைகள் மிகவும் மோசமாகவே உள்ளன. கூறுகின்றார், துவா செய்த பிறகு நெஞ்சம் இதன் பக்கம் திறந்தது. அதாவது எந்த பணிக்காக நான் வந்துள்ளேனோ அதை செய்து முடிக்க அங்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். இந்த எளியவன் கப்பல் மூலமாக மார்ஷல் ஐலாண்ட் சென்றேன். அமெரிக்காவில் இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு எல்லா ஏர்போர்ட்டுகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் கடுமையாக இருந்தது. அங்கு முதலிலேயே ஒரு பாகிஸ்தானியை அவர் முஸ்லிமாக இருக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக டீடைன் செய்திருந்தார்கள். கூறுகின்றார்கள், இமிகிரேஷன் ஆபீசர் எனது பாஸ்போர்ட்டை பார்த்துவிட்டு நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் மிஷனரியாக இருக்கின்றேன் என்று கூறினேன். இவர்களது பெயர் மூலமாக இவர்களும் முஸ்லீம் ஆவார்கள் என்று அவர் ஒருவேளை கணித்திருக்கலாம். பிறகு அவர் உங்களுடைய மதம் என்ன என்று கேட்டார். அதற்கு நான் அகமதி முஸ்லீம் ஆவேன் என்று பதில் கூறினேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் என்னுடைய மதம் தொடர்பாக அவர் கேட்டார். மீண்டும் அதே பதிலை நான் அவரிடம் கூறினேன். நான் அகமதி முஸ்லீம் ஆவேன் என்றேன். அதற்கு பிறகு அவர் எனக்கு ஒரு மாதத்திற்கான விசா வழங்கினார். அல்லாவின் அருளால் இவ்வாறு எனக்கு என்ட்ரி கிடைத்தது. பிறகு ஒரு கடிதத்தில் அவர் எழுதுகின்றார்கள், இந்த பகுதிகளுக்கு வந்த பிறகு குறிப்பாக எல்லா மீடியாக்களும் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் இந்த சமயத்தில், மேலும் அல் காய்தா மற்றும் உசாமா பின் லேடன் ஆகியோரை முன்வைத்து இஸ்லாத்தின் மீது வலுவான தாக்குதல் நடத்துகின்ற போது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வது மிகவும் அவசியமானதாகும் என்பது எனக்கு தெரிய வந்தது. நியூயார்க்கில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மக்கள் இஸ்லாம் தொடர்பாக பேசுவதற்கே தயாராக இல்லை. பெரும்பாலான மக்கள் முஸ்லீம்களுக்கு அருகில் வரவே அஞ்சினர். அப்போது அந்த சமயத்தில் மீடியாவிலும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாத்தை தற்காப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. உள்ளூர் அகமதிகளை அவர்கள் இஸ்லாத்தை தற்காப்பதற்காக நான் தயார் செய்தேன். கரீபாஸில் ரேடியோவில் இஸ்லாத்திற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட புரோபகண்டா காரணமாக நமது அகமதிகள் மிகவும் கவலை அடைந்தனர். இந்த எளியவன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷனின் மேனேஜருடன் தொடர்பு கொண்டேன். அவரிடம் பேசுவதற்காக நேரம் கேட்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நேரம் தரப்பட்டது. நான் எல்லா விஷயங்கள் பற்றியும், அல் காய்தா, இஸ்லாமிய பார்வையில் உள்ள ஜிஹாத் ஆகியவற்றை பற்றி அவருக்கு தெளிவாக எடுத்து கூறினேன். அல்ஹம்துலில்லாஹ் இதற்கு நல்ல பலன் கிடைத்தது. கூறுகின்றார்கள், அந்த சமயத்தில் காலத்தின் கலீஃபா அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்தார்களோ, அதாவது சரியான சமயத்தில் தீவுகளில் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும்படி கூறியதன் விளைவாக 2001 இருந்தே இஸ்லாத்தை தற்காக்கும் பணியில் ஈடுபடுவதற்குரிய தௌஃபீக் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை, மாறாக இதன் மூலம் இந்த சுற்றுப்பயணத்தில் 49 புதிய பையத்துகளை பெறுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. முதலில் மக்கள் முஸ்லீம்களுக்கு அருகில் வரவே அஞ்சினர், ஆனால் அல்லாஹ்வின் அருளால் 49 புதிய பையத்துகளும் கிடைத்தன. பிறகு கூறுகின்றார், அல்ஹம்துலில்லாஹ் அலா ஸாலிக், ஜமாத்துகளை உறுதியாக நிலைநிற்கும்படி செய்வதற்காக செயற்குழுவை தேர்ந்தெடுப்பது, ஜமாத்தை ரெஜிஸ்டர் செய்வது போன்ற எல்லா அம்சங்கள் தொடர்பாகவும் பணியாற்றுவதற்கான தௌஃபீக் எனக்கு கிடைத்தது. கானாவில் இவர்களுடன் பணியாற்றிய முபல்லிகள், இறையின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்கள் ஆகியோர் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு தப்லீக் செய்வதில் உள்ள ஆர்வம் அதில் பைத்தியமாக செயல்படுவது என்ற அளவில் இருந்தது. இதற்காக அவர்கள் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து வந்தார்கள். இறையன் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்களின் குழுவை அனுப்பி வைக்கும் போது அவர்களே அவர்களுக்கு பின்னால் செல்வார்கள், அவருடன் தங்கியிருப்பார்கள், பணிகள் எவ்வாறு நடக்கின்றன, எங்கெங்கு நடக்கின்றன என்பதை ஆய்வு செய்து பார்ப்பார்கள். அவரிடம் அளவு கடந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தது. தனக்கு கீழ் இருப்பவர்கள் தவறு செய்தால் அவருக்கு மிகுந்த அன்புடன் அதை புரிய வைப்பார்கள். நண்பர்களது பணிகள், அவர்களது குடும்பம் தொடர்பான அறிவு அவர்களுக்கு இருந்தது. அவர்களது குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அவர்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஏதாவது ஒரு முபல்லிக்கிற்கு எதிராக ஏதாவது புகார் செய்யப்பட்டால் அவரை பணி நீக்கம் செய்வதற்கு பகரமாக, அதாவது உள்ளூர் முஸ்லிம்களை பற்றி புகார் செய்யப்பட்டால் அவர்களை பணி நீக்கம் செய்வதற்கு பகரமாக அவர்களை மீண்டும் நல்ல முறையில் பணி செய்பவர்களாகவும் உழைப்பவர்களாகவும் ஆக்க வேண்டும், அவர்களை ஜமாத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்து வந்தார். சில மக்கள் மிக அவசரமாக முடிவெடுத்து விடுகின்றனர், இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், இவரை பற்றி புகார் செய்ய வேண்டும் என்றே செயல்படுகின்றனர், அதற்காகவே முயற்சிகளை செய்கின்றனர். இவர்கள் ஒரு அகமதியிடமிருந்து, குறிப்பாக முஸ்லிம்களிடமிருந்து எந்த அளவு பலன் பெற முடியுமோ அந்த அளவு பலன் பெற முயற்சி செய்வார்கள். இவருடைய நண்பரான ஒரு முஸ்லிம் எழுதுகின்றார், அகமதியல்லாத பெரும் ஆலிம்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருந்தது. பெருநாள் போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அன்பளிப்புகளை அனுப்பி வைப்பார்கள். மிகவும் உழைக்கக்கூடியவராகவும் சிறந்த முறையில் செயலாற்றுபவராகவும் அவர்கள் இருந்தார்கள். கானாவின் வடக்கு பகுதிகளில் அவர்களின் விரிவான தப்லீக் பணிகளின் விளைவாக அகமதியா ஜமாத் அங்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது. கானாவில் இன்றிலிருந்து 20 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 25 வருடங்களுக்கு முன்னால் அகமதியா ஜமாத் அங்கு வடக்கு பகுதியில் நுழைவது என்பதே மிகவும் கடினமானதாக இருந்தது, அது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்தது. அப்போது வடக்கு பகுதிகளில் 1-2 நபர்களே அகமதிகளானார்கள். ஏனென்றால் அங்கு மற்ற முஸ்லிம்கள் வலுவாக செயல்பட்டு வந்தார்கள். அங்குள்ள இமாமும் கடுமையாக எதிர்க்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் சொல்வதென்றால், அகமதியத் அங்கு சென்று சேர்ந்த ஆரம்ப நாட்களில் இந்த பகுதிகளில் தான், அதாவது வடக்கு பகுதிகளில் அல்லது வடமேற்கு பகுதிகளில் நமது அகமதிகள் மீது வழக்குகளும் தொடரப்பட்டன, அபராதமும் விதிக்கப்பட்டது, அகமதிகளை கைதும் செய்தனர். ஆனால் இப்போது அங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் அருளால் பள்ளிவாசல்களும் உருவாகிக் கொண்டே செல்கின்றன. மேலும் இதே முஸ்லிம்களிலிருந்தும் அவர்களது இமாம்களிலிருந்தும் பலரும் ஜமாத்தில் இணைகின்றனர். இவர் கூறுகின்றார், இப்போது ஜமாத் அங்கு நன்கு அறிமுகமாகிவிட்டது. ஹாபிஸ் சாஹிப் அதிகமான மக்களுக்கு அமைதியான முறையில் சதகாக்களை வழங்கி வந்தார்கள். அவர்களுக்கு ஏழைகள் பணக்காரர்களாகிய எல்லா தரப்பு மக்களுடனும் தொடர்பு இருந்தது. மேலும் அவர்களது சொந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முழுமையாக முயற்சி செய்து வந்தார்கள். மக்களிடமிருந்து வேலை வாங்குவதற்கான சரியான வழிமுறைகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. கானாவில் உள்ள வசதி படைத்த செல்வந்தர்களாக இருக்கின்ற அகமதிகளுடன் அவர்களுக்கு மிகவும் நல்ல தொடர்பு இருந்தது. அவர்களது உதவியால் வடக்கு பகுதிகளில் பள்ளிவாசல்களை உருவாக்கினார்கள். செல்வந்தர்களாக இருக்கும் அகமதிகளிடமும் அல்லாஹ் உங்கள் மீது இந்த அளவு அருள் செய்துள்ளான், இந்த அருளுக்கு நன்றி செலுத்துவது என்பது இத்தகைய ஏழ்மையான பகுதிகளில் நீங்கள் அவர்களுக்கு பள்ளிவாசல்களை கட்டித்தர வேண்டும் என்று அவர்களிடம் தனது வேண்டுதலை வைப்பார்கள். இவ்வாறு அங்குள்ள உள்ளூர் மக்கள் பல இடங்களிலும் சிறிய சிறிய பள்ளிவாசல்களை கட்டியுள்ளார்கள். MTA-வில் ஒரு இன்டர்வியூவின் போது அவர்கள் கூறினார்கள், அர்ப்பணித்தலும் ஜமாத்திற்காக தொண்டு செய்வதும் நமது இரத்தத்தில் கலந்திருக்கின்றது, எங்களது மரபணுக்களில் அது இருக்கின்றது. எங்களது தந்தையார் காம்பியாவின் முதல் முபல்லிக்காக இருந்தார்கள். அதற்கு பிறகு மதிப்புக்குரிய சௌத்ரி முகமது ஷரீப் சாஹிப் அவர்கள் இந்த பொறுப்பை வகித்தார்கள். பிறகு எனது தந்தையாருக்கு லைபீரியாவிலும் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஹாபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் உண்மையிலேயே தொண்டு செய்யும் உணர்வுகளால் நிரம்பி இருந்தார்கள். பொறுப்புணர்வு அவர்களிடம் இருந்தது. அவர்கள் மருத்துவமனையில் ICU-வில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பொதுவாக ICU-வில் வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. அப்போது இறுதியாக அவர் எனக்கு எழுதிய கடிதத்தில், நான் ICU-வில் இருக்கும் நிலையில் மிகுந்த சிரமத்துடன் இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஹுசூர் பணிகள் அதிகமாக இருக்கின்றன. சக்தி முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. கடைசி சமயத்தில் கூட எவ்வாறு இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் தூது செய்தியை நாட்டின் எல்லா மூலைகளிலும் எட்ட வைக்கலாம், அதன் மூலம் கானாவை சார்ந்துள்ள அனைவரையும் நான் எப்படி அகமதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தின் மடியில் கொண்டு வந்து அமர வைக்கப் போகின்றேன் என்ற கவலையே அவருக்கு இருந்தது. அவர்கள் தமது ஒரு இன்டர்வியூவில் அவர்கள் பாகிஸ்தான் சென்றது தொடர்பான சம்பவத்தையும் கூறியுள்ளார்கள். அது உள்ளத்தை மிகவும் ஈர்க்கக்கூடிய சம்பவமாகும். அவர்கள் கூறுகின்றார்கள், கானா ஜமாத் ஏதாவது ஒரு சிறுவனை திருக்குரான் மனம் செய்வதற்காக பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தது. பள்ளிக்கூட சிறுவர்களை ஆய்வு செய்து பார்த்த பிறகு என்னை அவர்கள் இதற்காக தேர்ந்தெடுத்தார்கள். எனது தந்தையார் என்னிடம் கேட்டதும் நான் எனது சம்மதத்தை தெரிவித்தேன். அப்போது முகமது பின் சாலிஸ் சாஹிப், இவரும் அங்குள்ள ஜமாத்தின் முபல்லிக் ஆவார். இப்ராஹிம் பின் யாக்கூப் சாஹிப், இவரும் கானாவை சார்ந்தவர், முபல்லிக் ஆவார். இப்போது ட்ரினிடாடில் உள்ளார். இவர்கள் இருவரும் ஜாமியா அகமதியாவில் படிப்பதற்காக பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட இருந்தார்கள். கூறுகின்றார்கள், எங்கள் மூவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அவர்கள் இருவரும் இதில் தேர்ச்சி பெற்றனர். என்னை பற்றி டாக்டர் அவர்கள், இவர் மெலிந்து காணப்படுகின்றார், எடையும் குறைவாக இருக்கின்றது, பாகிஸ்தானில் உள்ள சீதோஷ்ண நிலைமைகளை அதாவது கடும் குளிரையும் கடுமையான வெப்பத்தையும் இவரால் சகித்துக் கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார். இவ்வாறு நான் தகுதியற்றவனாக ஆகிவிட்டேன். இதனால் என தந்தையாருக்கு கடுமையான துக்கம் ஏற்பட்டது. அவர்கள் துவாவில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அப்போது கானாவின் அமீர் ஜமாத்தாக இருந்த மதிப்புக்குரிய அதாவுல்லா கலீம் சாஹிப் அவர்களிடம், ஹாபிஸ் சாஹிப் அவர்களின் தந்தையார் எனது மகன் கண்டிப்பாக பாகிஸ்தான் செல்வார் என்று கூறினார். அது எப்படி நடக்கும் என்று அமீர் சாஹிப் அவர்கள் கேட்டார்கள். அப்போது எனது தந்தையார் அவர்களிடம், நான் தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது கொண்டிருந்தேன். அப்போது எனது காதுகளில் மிகவும் தெளிவாக இந்த குரல் கேட்டது. அதில் இன்னலில் முத்தகீன மஃபாதா, நிச்சயமாக இரையச்சம் உள்ளவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறப்பட்டது. அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்களில் நான் எனது மகனுக்காக அதிகமாக துவா செய்து கொண்டிருந்தேன். இந்த நற்செய்தி எனது மகனுக்காக கூறப்பட்டதாகும். கூறுகின்றார்கள், எனது தந்தையார் எனக்கு மார்கரின் உடைய ஒரு பாட்டில் வாங்கி தந்தார்கள். இன்னும் சில உணவுப் பொருட்களையும் எனக்கு வழங்கினார்கள். அவற்றை நான் சாப்பிட வேண்டும் என்று கூறி எனது ஆரோக்கியத்தின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இரண்டு மூன்று வாரங்கள் கழிந்த பிறகு மீண்டும் நான் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டேன். அப்போது டாக்டர்கள் மருத்துவ ரீதியாக நான் தகுதியுடையவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். மேலும் இந்த சிறுவன் முழுமையாக இதற்கு தகுதியுடையவனாக இருக்கின்றான், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் எழுதினார்கள். கூறுகின்றார்கள், நான் பாகிஸ்தானில் இருக்கும் போது எனது தந்தையார் எனக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம், நீ அங்கு சென்றிருப்பது இறைவனுடைய விதியாகும், எனவே நல்ல முறையில் படிப்பின் பக்கம் கவனம் செலுத்து என்று எழுதுவார்கள். இவர்களும் தமது தந்தையாரின் விருப்பத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றியுள்ளார்கள். இவர்கள் தனக்கு பின்னால் தனது மனைவி ஹனா சயீத் சாஹிபா அவர்களையும் இரண்டு மகன்களையும் இரண்டு மகள்களையும் விட்டுவிட்டு சென்றுள்ளார்கள். இவர்களது பெயர்கள் ஹிபார் பாப், சபா கோஜோ, முனீருல் ஹாதி மற்றும் தஹமீனா யசீன் ஆகும். இவர்களது பிள்ளைகளும் அல்லாஹ்வின் அருளால் மார்க்க உலக கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதே இவர்களது முயற்சியாக இருந்தது. ஜமாத்துடன் இவர்களுக்கு வலுவான தொடர்பு இருக்கின்றது. மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் இவர்கள் முன்னேறியுள்ளனர். மூன்று பிள்ளைகள் MSc படித்துள்ளனர். ஒரு மகள் PhD படித்துக் கொண்டிருக்கின்றார். 2007 அல்லாஹ்வின் அருளால் மதிப்புக்குரிய ஹாபிஸ் சாஹிப் அவர்களுக்கு ஹஜ் செய்வதற்கான நட்பாக்கியமும் கிடைத்தது. ஜாமியாவில் இவருடன் படித்து வந்த மதிப்புக்குரிய இல்யாஸ் முனீர் சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் ஜமாத்தின் முரப்பியாக பணியாற்றி வருகின்றார். அவர்கள் எழுதுகின்றார்கள், மதிப்புக்குரிய ஹாபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் ஜாமியாவில் என்னை விட ஒரு வகுப்பு ஜூனியராக இருந்தார்கள், ஆனால் மிகவும் முன்னேறி சென்று விட்டார்கள். நான் அவர்களை அவர்களது சிறு வயதிலே ஒரு சிறு குழந்தையின் வடிவில் பார்த்துள்ளேன். அப்போது அவர்கள் தமது சிறு வயதில் ஒரு அப்பாவி குழந்தையாக திருக்குரானை மரணம் செய்வதற்காக ரப்வாவில் உள்ள ஹிஃப்ஸ் வகுப்பில் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு திருக்குரான் மரணம் செய்கின்ற நட்பேறு மட்டும் கிடைக்கவில்லை, மாறாக இயற்கையாகவே இறைவன் அவர்களுக்கு இனிமையான குரல் வளத்தையும் வழங்கியிருந்தான். ஜாமியாவில் பல சந்தர்ப்பங்களிலும் ஆண்டு மாநாட்டு சந்தர்ப்பங்களிலும் அவர்களது இனிமையான குரலை கேட்டு இன்பம் அடைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து வந்தது. கூறுகின்றார்கள், நான் அவர்களை மிகவும் தகுதியுடைய நபராகவும் தமது பணியிலும் அறிவிலும் உறுதியான நிலைப்பாட்டையுடைய முரப்பியாகவும் அவர்களை பார்த்துள்ளேன். வலுவான உடல்வாகு பெற்றவராகவும் மிகவும் கீழ்ப்படியும் தன்மை கொண்டவராகவும் நட்பாக்கியமுள்ள மனிதராகவும் அவர்கள் இருந்தார்கள். மிகவும் பலகீனமான குழந்தையாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் படிப்படியாக அவர்கள் முன்னேறினார்கள். ஜாமியாவிலிருந்து அவர்கள் வெளியேறிய சமயத்தில் அவர்களது உயரமும் ஏறக்குறைய 6 அடியாக இருந்தது. வலுவான உடல் அவர்களுக்கு இருந்தது. எழுதுகின்றார்கள், மருகும் ஜமாத் அமைப்பை புரிந்து கொண்டவர்களாகவும் அதன் மிக சாதாரண விஷயங்களை கூட கடைபிடித்து நடக்கின்ற மிகுந்த தூய்மையான மனிதராகவும் அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறே சகிப்புத்தன்மையும் அவர்களிடம் மிகுதியாக இருந்தது. ஒருமுறை ஒரு நண்பர் இவருக்கென்ன பஞ்சாபி தெரிய போகிறது என்ற எண்ணத்தில் அவர் ஆப்பிரிக்கர் என்று நினைத்து அவருக்கு பஞ்சாபி தெரியாது என்று நினைத்து அவர்கள் இருக்கும் போதே இன்னொருவருக்கு கட்டளையிட்டவாறு அவர்கள் தொடர்பாக பொருத்தமற்ற சில வார்த்தைகளை கூறினார். ஆனால் அதை அவர் புரிந்து கொண்ட பிறகும் கூட அதை கூறியவருக்கு அது பற்றி எதுவும் தெரியாத வகையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அல்ஃபதுல் பத்திரிகையின் ஆசிரியரான அப்துல் சமீ ஹான் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹாஃபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்களும் நானும் 1975 1982 வரை ஜாமியா அஹமதியாவில் கிளாஸ் ஃபெலோவாக இருந்து வந்தோம். ஹாஃபிஸ் சாஹிப் மிகுதியாக பொறுப்புணர்வு மிக்கவராகவும் ஜமாத்தின் மீது அன்பு கொண்டவராகவும் ஆசிரியர்களுக்கு மிகுந்த மரியாதை செலுத்துகின்ற மனிதராகவும் இருந்தார்கள். உருது மொழியையும் நன்றாக கற்றுக்கொண்டார். மற்ற கிளாஸ் ஃபெலோக்களுக்கு ஆங்கிலத்தை கற்பிப்பதில் உதவி செய்து வந்தார். ஆங்கிலம் மற்றும் அரபி மொழியில் சொற்பொழிவு மற்றும் கட்டுரை போட்டிகளில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். நல்ல போட்டி இருந்தது. எப்போதும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இவரது முகத்தில் இருந்து வந்தது. எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் இவரது முகத்தில் துக்கத்தின் எந்த அடையாளத்தையும் ஒருபோதும் நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் புன்சிரிப்பு சிரித்து வந்தார்கள். கானாவில் அவர்களை நான் பார்த்துள்ளேன். அதற்கு பிறகு இங்கும் அவர்களை நான் பார்த்துள்ளேன். விளையாடுவதிலும் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவர்கள் கால்பந்து நன்றாக விளையாடுவார்கள். ஹுதாமுல் அஹமதியாவின் பணிகளில் சிறப்பாக பங்கு பெறுவார்கள். நண்பர்களுடன் உள்ள பழைய தொடர்புகளை அவர்கள் நிலைநாட்டி வந்தார்கள். 2005 காதியான் சென்ற சமயத்தில் எல்லா நண்பர்களுக்கும் அங்கு விருந்தளித்தார்கள். அகமது ஜிப்ரேல் சயீத் சாஹிப் தொடர்பாக இன்னும் மற்ற ரிப்போர்ட்டுகளும் உள்ளன. கூறுகின்றார்கள், கானாவின் பக்கத்து நாடான டோகோவில் எல்லைப்புறத்தை ஒட்டியுள்ள வடக்கு பகுதிகளில் தபிலீக் பணிகள் செய்வதற்கான தோஃபீக் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் பலமுறை இந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். தபிலீக் பணிகளை செய்துள்ளார்கள். இங்கு பெரும் எதிர்ப்பு இருந்து வந்தது. அவர்களது முயற்சியால் டோகோ நாட்டின் 5 பகுதிகளான மும்பாகோ, மம்புலோக், மாங்கோ, போலே மற்றும் லெமோகாராவில் ஜமாத்துகள் நிறுவப்பட்டன. இவ்வாறு போர்கினோபோசு நாட்டிலும் இவர் பல சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஜமாத் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் பல்வேறு தப்லீக் மற்றும் தர்பியத் பணிகளை செய்வதற்கான தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. ஃபிஜி தீவின் அமீர் சாஹிப் ஃபசலுல்லா தாரிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார், ஹாஃபிஸ் ஜிப்ரேல் சயீத் சாஹிப் 2003 ஃபிஜி தீவிற்கு வந்த சமயத்தில் முதல் முறையாக நான் அவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கு அருகில் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஹாஃபிஸ் சாஹிப்பின் ஒரு நல்ல பழக்கத்தை அவர்களது முதல் சந்திப்பின் போதே நான் பார்த்து விட்டேன். அது என்னவென்றால், இரவில் ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் தமது கண்களை திறக்கும் போது அவர்கள் திருக்குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள். திருக்குரான் ஹாஃபிஸாக இருப்பதுடன் அவர்கள் பல்வேறு சிறப்புகளின் எஜமானராக இருந்தார்கள். தபிலீக் களத்தில் அனுபவமிக்கவராக திகழ்ந்தார்கள். ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய நபரிடத்திலும் அவரது இயல்புக்கேற்ப தபிலீக் விஷயங்களை பேசி வந்தார்கள். மார்க்க அறிவுடன் உலக விஷயங்கள் தொடர்பான அறிவால் நிரம்பியிருந்தார்கள். ஒரு வெற்றிகரமான முபல்லிகை போன்று விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போதே இஸ்லாத்தின் தூது செய்தியை பிறருக்கு எட்ட வைத்து விடுவார்கள். அவர்களது பேசும் முறையானது மிகவும் சேட்கை தன்மையற்றதாக இருந்தது. சிரித்தவாறே மிக கடினமான விஷயங்களை கூட மிகவும் அமைதியாக கூறிவிடுவார்கள். கீரிபாத்தியின் முபல்லிக் சாஹிப் இப்ராஹிம் ஏச்சியார்கு தனது கடிதத்தில் எழுதுகின்றார்கள், ஹாஃபிஸ் அகமது ஜிப்ரேல் சயீத் சாஹிப் கீரிபாத்தி, துவாலு மற்றும் பிற தீவுகளில் தப்லீக் செய்வதற்காக மிகவும் அதிகமாக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார்கள். அவர்களது குடும்பம் அவர்களுக்கு பின்னால் முற்றிலுமாக தனிமையிலே இருந்து வந்தது. பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணத்தில் சென்றார்கள். ஒருபோதும் தமது குடும்பம் பற்றி அவர்கள் கவலைப்பட்டதில்லை. இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக கலிஃபத்துல் மசீஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார்கள். கலிஃபத்துல் மசி எனக்காக துவாவும் செய்வார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். இதனால் தப்லீகின் எந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் கைநடுவ விட்டதில்லை. காலத்தின் கலிஃபாவின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப முழுமையாக செயல்பட வேண்டும் என்ற முயற்சியே எல்லா சமயத்திலும் அவரிடம் இருந்து வந்தது. அவர்கள் மீண்டும் கானாவில் பணியமர்த்தப்பட்ட சமயத்தில் அவர்கள் தீவு நாடுகளுள்ள தனது தொடர்பை முறிக்கவில்லை. மாறாக தீவுகளில் தப்லீக் செய்வது தொடர்பாக அவர்களுக்கு மிகுந்த கவலை இருந்து வந்தது. 2010 இவர்களை நான் மீண்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு அனுப்பிய போது அவர்கள் விரிவான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கிருந்து பல தகவல்களையும் சேகரித்து வந்தார்கள். பல ஜமாத்துகளையும் நிறுவினார்கள். கீரிபாத்தியின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், ஹாஃபிஸ் அகமது ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் தனது நோயின் இறுதி நாட்களில் கீரிபாத்தியின் முதல் அகமதியான மதிப்பிற்குரிய அனீஸ் கிலாத்தி சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மனைவிக்கு போன் செய்து அவர் ஜமாத்துடன் தொடர்பு வைக்க வேண்டும் என்று போதித்தார்கள். அப்போது அவர்கள், நீங்கள் எல்லா சமயத்திலும் இந்த விஷயத்தை உங்கள் மூளையில் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அவர் மருத்துவமனையிலிருந்து போன் செய்து அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனது நோய் பற்றி தான் அப்போது கவலை இருக்கும். அதுவும் மிகவும் தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ள ஒரு நபருக்கு போன் செய்து இதை கூறுகின்றார்கள். கூறினார்கள், அல்லாஹ் இஸ்லாம் என்ற அருளை உங்களுக்கு வழங்கியிருப்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு இஸ்லாத்தை தேடுவதற்காக எந்த பயணமும் மேற்கொள்ள வேண்டியது வரவில்லை. அல்லாஹ் உங்கள் வீடுகளில் இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்து உங்கள் மீது மிகுதியாக அருள் புரிந்துள்ளான். எனவே ஒருபோதும் ஜமாத்தை விட்டுவிடக் கூடாது என்று கூறினார்கள். அகமது ஜிப்ரேல் சயீத் சாஹிப் அவர்கள் மூலமாக எவர்கள் பையத் செய்திருந்தனரோ அவர்களில் மெடிக்கல் டாக்டரான அலி பிர்போ சாஹிபும் இருந்தார். இவர் தனது மனைவி மக்களுடன் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார். இவரது 2 மகன்களும் மெடிக்கல் டாக்டராக இருக்கின்றனர். இவர் கீரிபாத்தி மொழியில் புலமை பெற்றவராக இருக்கின்றார். இப்போது கீரிபாத்தி மொழியில் திருக்குரானை இவர் முழுமையாக மொழியாக்கம் செய்து முடித்து விட்டார். அதன் ரிவிஷன் இப்போது நடந்து வருகிறது. அல்லாஹு தாலா அகமதியத்தின் இந்த பெருமைக்குரிய புதல்வரை தனது திருப்தியின் சொர்க்கத்தில் நுழையும்படி செய்வானாக. அகமதியா கிலாபத்திற்கு இவர்களை போன்ற 100 ஆயிரக்கணக்கான சிறந்த உதவியாளர்களை வழங்குவானாக. இவரை போன்ற தகுதியான பணிவான பற்றுள்ள ஜமாத் தொண்டர் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்ட துக்கம் நமக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இறைவனின் திருப்தியில் திருப்தி அடைவதுதான் ஒரு நம்பிக்கையாளரின் மகிமையாகும். மேலும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதே நமது துவாவும் நமக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒன்றுமாகும். அவர்களது பிரிவால் மனித எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எனக்கு ஏற்பட்டுள்ள கவலையையும் அல்லாஹ் தனது அருளால் அகற்றுவானாக. கானாவில் இப்போது மதரசத்துல் ஹிஃப்ஸ் நிறுவப்பட்டுள்ளது. எனது எண்ணத்திற்கேற்ப ஹாஃபிஸ்களின் முதல் கிளாஸ் படித்து முடித்து இப்போது அங்கிருந்து வெளியேறியும் விட்டார்கள். ஷாஹித் தகுதியை பெறும் முபலிக்குகளை உருவாக்குவதற்கு அங்கு ஜாமியா அஹமதியாவும் ஆரம்பமாகிவிட்டது. அது குறைந்தபட்சம் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ரீஜனை அல்லது முழு ஆப்பிரிக்காவையும் கூட பாதுகாக்கும். அதில் அனைவருமே ஹாஃபிஸ் சாஹிபை போன்றோ அல்லது அவர்களை விடவும் சிறந்த ஜமாத்து தொண்டர்களாகவும் உருவாக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. அவர்கள் தக்வாவில் நுட்பமான வழிகளில் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று இப்போது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் 2வது நபரை பற்றியும் கூறுவேன். கடந்த சில நாட்களுக்கு முன் கொய்ட்டாவில் வைத்து இவருக்கு ஷஹாதத்தின் உயர்தகுதி கிடைத்திருக்கின்றது. இவர்களும் அந்த மகத்தான மக்களை சார்ந்தவராக இருக்கின்றார். அவர்களை பற்றிய இறைவன் இவ்வாறு கூறுகின்றான், வலா தஹசபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா வலஹியாவும் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். எவர்கள் அல்லாஹ்வின் வழியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் மரணித்தவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்கள் உயிருடன் இருக்கின்றனர். அவர்களது இறைவனிடமிருந்து அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த பெருமை அஹமதியா ஜமாத்தை சேர்ந்த நபர்களுக்கே கிடைத்திருக்கின்றது. அவர்கள் இறைவனது வழியில் கொல்லப்படுகின்றனர். தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களது உயிரை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றனர். இதற்கு முன்னரும் நான் பலமுறை கூறியுள்ளேன், எதிரிகள் செய்கின்ற இந்த கொலையும் வரம்பு மீறுதலும் இந்த ஆயுதங்களும் அகமதிகளை அவர்களது மார்க்கத்தை விட்டும் முகம் திருப்பியவாறு விலகி செல்ல வைக்காது இன்ஷா அல்லாஹு தாலா. கொய்ட்டாவில் இந்த கண்ணியத்தை பெற்ற இந்த ஷஹீதின் பெயர் மதிப்புக்குரிய மன்சூர் அகமத் சாஹிப் ஆவார்கள். இவர் மதிப்புக்குரிய நவாப் கான் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். 2012 நவம்பர் மாதம் 11வது தேதி கொய்ட்டாவில் உள்ள சேட்டலைட் டவுனில் வைத்து இவரை ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். அவர்களது குடும்பத்தில் அகமதியத்தின் அறிமுகம் அவரது தந்தையாரான நவாப் கான் சாஹிப் அவர்களின் கொள்ளுப்பாட்டியான பாகோ சாஹிபா என்று அழைக்கப்பட்ட மதிப்புக்குரிய பாக்பரி சாஹிபா அவர்கள் மூலமாக ஏற்பட்டது. மதிப்புக்குரிய பாகோ சாஹிபா அவர்கள் காதியானுக்கு அருகில் உள்ள நங்கல் என்ற இடத்தில் வசித்து வந்தார்கள். அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கைகளில் பைய செய்திருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் சஹாபியாவாக இருந்தார்கள். பாகிஸ்தான் தோன்றிய பிறகு இந்த குடும்பம் ஹிஜ்ரத் செய்து சாய்வால் மாவட்டத்தில் குடியமர்ந்தார்கள். பிறகு இவர்கள் 1965 இவர்கள் கொய்டாவிற்கு சென்று விட்டனர். மன்சூர் அகமது சாய் ஷஹீத் அவர்கள் 1978 கொய்டாவில் பிறந்தார்கள். மெட்ரிக் படித்து முடித்த பிறகு 1996 தனது பணியை ஆரம்பித்தார்கள். ஹார்ட்வேர் கடையை ஆரம்பித்தார்கள். சிறிது காலத்திலேயே இவரது வியாபாரத்தில் அல்லாஹ் மகத்தான பரக்கத்தை வழங்கினான். இவரது ஷஹாதத் தொடர்பான சம்பவம் இதுவாகும். மர்ஹூம் 2012 November 11 சேட்டலைட் டவுனில் இருக்கின்ற இவருடைய வீட்டிலிருந்து காலை 8 அளவில் அருகில் இருந்த தனது கடைக்கு நடந்து செல்வதற்காக வெளியே வந்தார்கள். அப்போது இருவர் மோட்டார் சைக்கிளில் வந்தனர். அவர்களில் ஒருவர் மோட்டார் சைக்கிளிலிருந்து கீழே இறங்கி மன்சூர் அகமது சாஹிப் அவர்கள் பக்கம் சென்றார். துப்பாக்கியால் அவர்களை சுட முயற்சி செய்தார். ஆனால் அவர் பக்கத்தில் வந்ததால் மன்சூர் சாஹிப்பிற்கும் அவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. சண்டை ஆரம்பமானது. மன்சூர் சாஹிப் அவர்களை அவர் தனது பிடியின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்தார். மன்சூர் அகமது சாஹிப் தன்னை அவரிடமிருந்து விடுவித்துக் கொண்டு பின்னால் தனது வீட்டை நோக்கி ஓடினார்கள். இரு நபர்கள் இருந்ததால் அவரிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வீட்டிற்கு வருவதுதான் அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். வீட்டில் கேட்டிற்கு அருகில் உள்ள தூணில் மோதி அவர்களது முழங்காலில் அடிபட்டதால் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். தாக்குதல் நடத்தியவர் அவர்களுக்கு பின்னாலேயே வந்து கொண்டிருந்தார். மன்சூர் சாஹிப் அவர்கள் விழுந்ததும் அவர் அவர்களை துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தார். முதல் தோட்டா அவர்களது தலையை உரசியவாறு சென்று விட்டது. இரண்டாவது தோட்டா தலையின் பின்பகுதியில் பட்டு நெற்றிக்கும் மூக்கிற்கும் இடையிலுள்ள பகுதி வழியாக வெளியே வந்து விட்டது. அதனால் அந்த சமயத்திலே அவர் ஷஹீதாகிவிட்டார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமிற்கு நீண்ட காலமாக மத ரீதியாக எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ள கடைக்காரர்களும் அவர்களை எதிர்ப்பதில் முன்னணியில் இருந்தனர். அந்த பகுதியில் சிறிது காலமாக ஜமாத்திற்கு எதிராக பாய்காட் செய்வது அமைப்பு ரீதியிலான ஒரு ஏற்பாட்டின் கீழ் நடந்து வந்தது. சேட்டலைட் டவுன் ஹல்காவில் உள்ள புகழ்பெற்ற பள்ளிவாசலான கோல் மஸ்ஜிதில் டேரா காகிஸ்தானிலிருந்தும் ஒரு மூலவி வந்து அகமதிகளை கொலை செய்வது வாஜிபானது என்று ஃபத்வா கொடுத்து வந்தார். இந்த முழு பகுதியிலும் மக்களை தூண்டும் வகையில் உள்ள பிரசுரங்களை விநியோகம் செய்தார். கடந்த வருடம் ஷஹீத் மர்ஹூமின் கடையை ஒட்டியிருந்த அகமதியத்தின் எதிரியின் கடையில் தீ பற்றி எரிந்தது. இந்த விஷயங்களிலிருந்து கூட அவர்கள் பாடம் படிப்பதில்லை. பாருங்கள், அவரது கடையில் தீப்பற்றி எரிந்தது. அதிலிருந்து அவருடைய எல்லா பொருள்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. ஷஹீத் மர்ஹூமின் கடையும் நேரடியாக நெருப்பின் பிடியில் இருந்தது. ஆனால் அல்லாஹு தாலா அற்புதமான முறையில் எல்லா வகையிலும் அந்த கடையை பாதுகாத்தான். அந்த கடையில் வெளியே கிடந்த பிளாஸ்டிக் போர்டு கூட அற்புதமான முறையில் பாதுகாப்பாக இருந்தது. இதை பார்த்து எல்லோரும் வியப்படைந்தனர். ஆனால் இந்த விஷயங்கள் இந்த மக்களின் கண்களை திறப்பதற்கு போதுமானதாக இல்லை. ஷஹீத் மர்ஹூம் தனது குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் மிகுந்த பரிவுடனும் அன்புடனும் நடந்து கொண்டார்கள். குடும்பத்தில் உள்ள எவருக்கும் ஏதாவது பொருளோ அல்லது பொருள் உதவியோ தேவைப்பட்டால் அவர்கள் அந்த தேவையை நிறைவு செய்வார்கள். அதிகமாக விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். குறிப்பாக ஜமாத்தில் உள்ள விருந்தினருக்கு தொண்டு செய்யப்படாத நிலையில் அவர்களை அங்கிருந்து வருவதற்கு அவர்கள் விடுவதே இல்லை. தமிழகத்திலிருந்து ஜமாத்தை சார்ந்தவர்கள் விருந்தாளிகளாக வரும்போது மற்ற அகமை சகோதரர்கள் அவர்களை தமது விருந்தாளிகளாக ஆக்கிக் கொள்ளும் போது அவர்களை தன்னுடன் அழைத்து செல்வதில் இவர்கள் பிடிவாதமாக இருப்பார்கள். 40 அல்லது 50 ஜமாத் சகோதரர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தனது வீட்டில் அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். வீட்டிலேயே அவர்களது உணவிற்கான ஏற்பாட்டையும் செய்வார்கள். அவர்களே விருந்தோம்பலும் செய்வார்கள். ஜமாத்தின் திட்டங்களில் மிகுந்த ஈடுபாட்டுடன் பங்கேற்றார்கள். இப்போது கூட ஹல்கா சேட்டலைட் டவுனின் துணை காயிதாக அவர்கள் இருந்தார்கள். தெஹ்ரீகே ஜதீத் செயலராகவும் வக்ஃபே ஜதீத் செயலராகவும் இருந்ததுடன் மட்டுமின்றி ஹல்காவின் பாதுகாப்பு மற்றும் சீர்திருத்த கமிட்டியின் செயலர் என்ற நிலையிலும் தொண்டு செய்வதற்கான தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. ஷஹீத் அவர்கள் அல்லாவின் அருளால் வசியத் செய்தவராக இருந்தார். 2007 வசியத் அமைப்பில் இணைந்தார். இவரது ஷஹாதத் நிகழ்வதற்கு ஒரு வாரம் முன்பாக ஷஹீத் மர்ஹூம் அவர்களின் தந்தையார் தமது கனவில் மக்கள் கூட்டமாக இருப்பதை பார்த்தார். எவருக்கோ திருமணம் நடக்கப் போவது போன்று தெரிந்தது. மேலும் எனது கைகளால் அந்த மன ஊர்வலத்தை நான் வழி அனுப்பி வைக்கின்றேன் என்று இவர்களது தந்தையார் கூறினார்கள். இவ்வாறே அவளது மனைவி தமது கனவில் நான் சென்று கொண்டே இருந்தேன். அப்போது எனது பிள்ளைகளும் எனது கணவரின் சகோதரியும் என்னுடன் இருந்தனர். வழியில் கருப்பு நிறத்தில் இருந்த நாய் எங்களை கடிக்க வந்தது. நான் எனது கணவரின் சகோதரிக்கு பின்னால் மறைந்து கொள்கின்றேன், துவா செய்யுங்கள் என்று அவரிடம் கூறுகின்றேன். ஆனால் அந்த கருப்பு நாய் எனது உயிர் நாடியை கடித்து விடுகின்றது. ஷஹீத் மர்ஹூம் தனக்கு பின்னால் தனது தந்தையாரான மதிப்புக்குரிய நவாப் கான் சாஹிப் அவர்களை தவிர தனது மனைவியான ஷபானா மன்சூர் சாஹிபா அவர்களையும் இரண்டு மகள்களான 10 வயதாகும் நோமானா மன்சூர், இவர் வக்ஃபே நவ் திட்டத்தில் இணைந்துள்ள சிறுமியாவார், இவரையும் 8 வயதாகின்ற ஃபாயிசா மன்சூர் அவர்களையும், மகனான 6 வயதாகின்ற தௌஹீத் அகமதையும், இவரும் வக்ஃபே நவ் சிறுவராவார், இவரையும் ஒரு சகோதரரான மக்சூத் அகமது சாஹிப் அவர்களையும் இரண்டு சகோதரிகளையும் விட்டுவிட்டு சென்றுள்ளார். ஷஹீத் மர்ஹூமின் தாயார் வஃபாத்தாகி விட்டார்கள். இவரது இன்னொரு தாயார் உயிருடன் இருக்கின்றார்கள். நான் எந்த இரண்டு மர்ஹூமிகள் பற்றி உங்களிடம் கூறினேனோ அவர்களது ஜனாசா காயிப் தொழுகையை ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் தொலை வைப்பேன். பொதுவாக பாகிஸ்தானுக்காக இன்றைய நாட்களில் துவா செய்யுங்கள். அகமதி ஷஹீதுகள் தாங்கள் செய்திருக்கும் உடன்படிக்கையை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றனர். அகமதிகளுக்கு வசதியான நிலை ஏற்படுகின்ற அந்த நேரத்தை அல்லாஹாலா விரைவில் கொண்டு வருவானாக. அகமதிகள் அமைதி பெருமூச்சு விடுபவர்களாக ஆகட்டுமாக. இன்றிலிருந்து முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகிவிட்டது. முஹர்ரமில் முன்னரை விட அதிகமாக அகமதிகளுக்கு கர்பலாவை ஏற்படுத்த முயற்சிகள் செய்யப்படுகிறது. இவர்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்கின்றனர். இந்த மாதத்திலிருந்து படிப்பினையை பெறுவதற்கு பகரமாக முஸ்லீம்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கழுத்தை வெட்டுகின்றனர். இவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த நாட்களில் தரூத் ஓதுவதன் பக்கமும் சதக்கா கொடுப்பதன் பக்கமும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். முஸ்லீம் உம்மத்திற்கு இன்றைய நாட்களில் ஏற்பட்டுள்ள கடினமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் இவர்களுக்கு உண்மையின் வழிகளை கடைபிடிப்பதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அதன் மூலம் இந்த மக்கள் இந்த துன்பங்களிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் ரட்சிப்பை பெற வேண்டும். முஸ்லீம் உம்மத் தப்புவதற்கு இதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்வதை தவிர இவர்கள் தப்பி செல்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. அல்லாஹ் இதற்கான தௌஃபீக்கை இவர்களுக்கு வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.